إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சமுதாய பெருமக்களே, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தினான். அல்லாஹு தஆலாவிற்கே எல்லா புகழும். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை நம்முடைய நன்மைக்கு காரணமாக ஆக்குவானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக கற்று சரியாக புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நல்ல மக்களில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை தவறாக புரிவதிலிருந்தும் தவறாக வழிநடத்துவதிலிருந்தும் தவறான பாதையில் செல்வதிலிருந்தும் என்னையும் உங்களையும் நமது முழு உம்மத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு உங்களுக்கு தெரியும், இது இஸ்லாமிய அரசா, எதை பற்றி நாம் பேசப் போகிறோம் என்பதையும் உங்களில் சிலர் யூகித்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்திலே இந்த விஷயத்தை நாம் குறிப்பாக பேசி ஆக வேண்டும். இதற்கு முன்பும் சில இடங்களிலே இது விஷயமாக நாம் பேசியிருக்கின்றோம். தீவிரவாதம் தீர்வாகுமா, அதுபோன்று இஸ்லாமின் பார்வையில் பயங்கரவாதம், இந்தந்த தலைப்புகளிலே இதற்கு முன்பும் பல இடங்களிலே பேசியிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இந்த சபையிலே தங்களை தாங்களே இஸ்லாமிய அரசாங்கம் என்று, இஸ்லாமிய ஆட்சி என்று, நாங்கள்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பாதுகாக்க வந்திருக்கிறோம், எங்களிலே ஹலீஃபா வந்துவிட்டார், நாங்கள் ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்து விட்டோம், எனவே எல்லோரும் எங்களிடத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்துவிடுங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கப் போகிறோம், யார் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எங்கள் நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து வரவில்லையோ, எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லையோ, அவர்களெல்லாம் காஃபிர்கள், அவர்களுடைய ரத்தம் ஹலால், அவர்களுடைய செல்வம் எங்களுக்கு ஹலால், எங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் யூதர்கள் கிறிஸ்தவர்களின் கைகூலிகள், இப்படியாக நீண்ட அறிக்கைகள், நீண்ட பிரச்சாரங்கள், நீண்ட பிரசங்கங்களிலே தங்களை தாங்களே பீற்றிக் கொள்ளக்கூடிய, பெருமை பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி தான் இன்றைய நம்முடைய அமர்விலே முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை நாம் எடுக்க வேண்டும் என்றால், குறிப்பாக இன்றைய வாலிபர்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ், சுருக்கமாக ஐஸ் ஐஸ் என்று அல்லது தாயிஷ் என்று அரபியிலே அழைக்கப்படுகின்ற இந்த இஸ்லாமிய கிலாபத் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய இவர்களுடைய பிரச்சாரத்திற்கு உலகளாவிய அளவிலே, குறிப்பாக வாலிபர்களுக்கு மத்தியிலே, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள வாலிபர்கள், இவர்களுடைய பொய்யான அலங்கரிக்கப்பட்ட பிரச்சாரங்களால் கவரப்பட்டு தவறான முறையிலே இவர்கள் வழிநடத்தப்பட்டு தங்களது மார்க்கத்தையும் தங்களது உலக வாழ்க்கையையும் இழந்து நிற்கின்ற ஒரு பரிதாபமான நிலை. ஆகவே இதை பற்றி கண்டிப்பாக நாம் பேசியாக வேண்டும். நம்முடைய இந்திய நாட்டிலிருந்தும் சரி, இன்னும் உலகத்திலே முஸ்லிம்கள் வாழக்கூடிய பல பகுதிகளிலும் சரி, வாலிபர்கள் மூளை சலவை செய்யப்பட்டு இவர்களுடைய பிரச்சாரங்களால் இவர்களுடைய ஊடக அந்த அதாவது இவர்களுடைய அந்த வீடியோ கிளிப்புகள், இவர்களுடைய துண்டு பிரசுரங்கள், இன்னும் இவர்கள் தங்களுடைய அந்த ஊடகம் சம்பந்தமான அதற்கு சொல்வார்கள் அல் மவாக்கியுல் இத்திசாலா அல் ஆம்மா என்று, அதாவது மக்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது போன்ற இந்த தொலை தொடர்பு, இந்த நவீன சாதனங்களின் மூலமாக வாலிபர்களை உலகளாவிய அளவில் இவர்கள் விரைவாக மிக இலகுவாக தொடர்பு கொண்டு அவர்களுடைய மூளைகளை சலவை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு திரித்து கூறி ஜிஹாதுடைய அர்த்தத்தை தவறாக புரிய வைத்து மார்க்க சட்டங்களை தவறான முறையிலே அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி தங்களின் பக்கம் அவர்களை அழைத்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உலகளாவிய சமுதாயத்திற்கு மத்தியிலே இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, அவர்களுடைய உண்மை நிலை என்ன? அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாமிய அரசாங்கத்தை உடையவர்கள்தானா? அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹலீஃபா, நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பைய செய்து கொடுக்க வேண்டிய ஹலீஃபா தானா? இவற்றை பற்றியெல்லாம் மார்க்க அடிப்படை ஆதாரங்களோடு நாம் கண்டிப்பாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தலைப்பை நாம் எடுத்து பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கு இஸ்லாமிய ஒரு வரலாற்றை பற்றி ஒரு சில நிமிடங்களிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம், அல்லாஹ்வுடைய இந்த தீன் எப்படி வளர்ந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை தெளிவாக புரியும் போதுதான் மன்ஹஜுன் நுபுவா, நபித்துவத்தின் அந்த அழகிய வழிமுறையை புரியும் போதுதான் அடுத்து சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வரும். அன்பானவர்களே, முதலாவது கவனியுங்கள், அதாவது பலத்தை கொண்டுதான், கவனியுங்கள், பலத்தை கொண்டுதான், படை பலத்தை கொண்டுதான் மார்க்கம் பரப்பப்பட வேண்டும் என்று இருந்திருந்தால், இப்படி படை பலம் வலிமையை கொண்டுதான் மார்க்கம் பரப்பப்பட வேண்டும் என்று இருந்திருந்தால் அல்லாஹு தஆலா எத்தனை நபிமார்களை இறக்கினானோ, எத்தனை நபிமார்களை அனுப்பினானோ அத்தனை நபிமார்களின் மீதும் ஜிஹாதை கடமையாக்கி அவர்களோடு ஜிஹாது செய்யக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி தாவா இல்லாமல் ஜிஹாதை அல்லாஹு தஆலா முதல் கடமையாக ஆக்கியிருப்பான். தாவா இல்லாமல் ஜிஹாதை அல்லாஹு தஆலா முதல் கடமையாக ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பிய அந்த தொடக்க வரலாற்றிலிருந்து நீங்கள் பார்த்தால் அல்லாஹு தஆலா தாவாவைத்தான் கடமையாக்கி இருக்கிறார். இந்த தாவாவின் அடிப்படையிலே இஸ்லாமிய சமூகம் உருவாகும் போது, இஸ்லாமிய சமூகம் சமுதாயம் உருவாகும் போது
அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுவதற்காக, அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுவதற்காக, அந்த சமுதாயம் எதிரிகளால் தாக்கப்படக்கூடாது, அழிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அடுத்து ஜிஹாதை கடமையாக்கினார். அந்த ஜிஹாதுக்குரிய சட்டங்களை அல்லாஹ் கொடுத்தான். பிறகு எந்த நாடுகளில் இஸ்லாமிய மார்க்கம் நுழையக்கூடாது, அல்லது அங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடுமையான சோதனைகள் நடத்தப்படுகின்றன, நிகழ்த்தப்படுகின்றன, அங்குள்ளவர்கள் ஹிஜ்ரத் செய்தும் வர முடியாது என்று இருக்குமோ அந்த நாடுகளோடு போர் செய்வதற்குரிய கட்டளையை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு தருகிறார். நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் கொஞ்சம் அப்படியே வரலாற்றை பாருங்கள். 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்தார்கள். அவர்களுடைய கண்ணுக்கு எதிராக நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். வீரமிக்க நபித்தோழர்கள் அங்கே இருந்தார்கள். ஹம்சா இருந்தார் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இருந்தார் ரழியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இருந்தார், சஅத் இப்னு அபி வக்காஸ் இருந்தார். மிகப்பெரிய போர் வீரர்கள் அங்கே இருந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் மிகப்பெரிய வீரர் ரழியல்லாஹு அன்ஹு. இப்படி பல சஹாபாக்களை நாம் எண்ணலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்காவது இந்த வீரமிக்க நபித்தோழர்களை தங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த அந்த காஃபிர்களின் மீது ஏவி விட்டிருக்கிறார்களா? 13 ஆண்டு காலங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவா, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், சபராக இருங்கள், கொல்லப்பட்டாலும் சரியே, இனி இங்கே தாவாவை செய்ய முடியாது, உயிரை இங்கே தப்பிக்க முடியாது என்ற நிர்பந்தம் வந்த போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து தாக்குவதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளையிடப்படவில்லை, மாறாக ஹிஜ்ரா செய்து விடுங்கள். இங்கே நீங்கள் அல்லாஹுவை காபாவிலே வணங்க முடியவில்லை என்றால், மக்காவிலே உங்களது இல்லங்களிலும் வணங்க முடியவில்லை என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் ஏற்க முடியவில்லை என்றால், நீங்கள் ஹிஜ்ரா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். ஹிஜ்ரா செய்து வந்தார்கள். மதீனாவிலே 10 ஆண்டு காலங்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவை கொடுத்தான். மார்க்கத்தை மக்கள் ஏற்று கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நுழைந்தார்கள். அல்லாஹு தஆலா அடுத்து சமூக சட்டங்களை இறக்கினார். சமூக சட்டங்கள், பொருளாதார சட்டங்களை அல்லாஹ் இறக்கினார். எப்படி சமூகம் இருக்க வேண்டும், எப்படி பொருளாதாரம் இருக்க வேண்டும், சமுதாயம் எப்படி உருவாக வேண்டும் என்று. மதீனாவிலே அதிகமான மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவிலே முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக இருந்தார்கள், மதீனாவிலே பெரும்பான்மை மெஜாரிட்டியாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால், இனி முஷ்ரிக்குகளே மதீனாவில் இருக்கக்கூடாது, நாங்கள் அவர்களை கொன்று விடுவோம் என்று 2வது 3வது ஆண்டுகளிலேயே அறிவிப்பு செய்திருக்கலாம். செய்தார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள், நபிமார்களை கொன்றவர்கள் என்று. அல்லாஹ் சபித்தான் என்றால் சும்மா இல்லை, நபிமார்களை கொன்றதால், வேதங்களை புரட்டியதால், அல்லாஹுடைய சட்டங்களை எல்லாம் மீறியதால், ஹராமை ஹலாலாக்கியதால், ஹலாலை ஹராமாக்கியதால் யூதர்களை அல்லாஹ் சபித்தான் என்று சொல்கிறானே, அந்த யூதர்கள் மதீனாவிலே வசித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி இருந்தால், எப்போது பெரும்பான்மை மதீனாவிலே ஏற்பட்டதோ, மெஜாரிட்டி கிடைத்ததோ, அடுத்த நிமிடமே யூதர்களை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கலாம், அவர்களை சிறைபிடித்து இருக்கலாம், அல்லது கட்டாயமாக இந்த மதத்திற்குள் இந்த மார்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள், இல்லை என்றால் உங்களை நாங்கள் கொன்று விடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டி இருக்கலாம். இஸ்லாமிய வரலாற்றை சிறிதளவாவது படித்த ஒரு ஆரம்ப மாணவன் கூட தெளிவாக தெரிந்து வைத்திருப்பான், இந்த செயல்களில் எதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. எதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. மதீனாவில் வந்தவுடன் தங்களுக்கென்று தங்களை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் முழு பலத்தோடு அன்சாரிகள், ஏனென்றால் அந்த சத்திய வாக்கை கொடுத்துத்தான் நபியை அழைத்து வருகிறார்கள். நபியே உங்களை பாதுகாப்போம், உங்களது தோழர்களை பாதுகாப்போம், உங்களோடு ஹிஜ்ரா செய்தவர்களை பாதுகாப்போம். எப்படி பாதுகாப்போம்? நாங்கள் எங்களது உயிரை பாதுகாப்பது போன்று, எங்களது மனைவி மக்களை பாதுகாப்பது போன்று, எங்களது செல்வத்தை பாதுகாப்பது போன்று பாதுகாப்போம். நாங்கள் அழிக்கப்பட்டதற்கு பிறகே எதிரிகள் உங்கள் வரை வர முடியும். நாங்கள் உயிரோடு இருக்கின்ற வரை எதிரிகள் உங்களை வந்து சேர முடியாது என்ற அளவிற்கு அவுஸ்களும் ஹஜ்ரஜுகளும் மிகப்பெரிய போர் வீரர்களாக இருந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு உறுதிமானத்தை கொடுத்து கொண்டு வந்ததற்கு பிறகு கூட தன்னுடைய கையில் ஆதிக்கம் வந்துவிட்டது, ஆட்சி வந்துவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை வெளியேற்றவில்லை, முஷ்ரிக்குகளை வெளியேற்றவில்லை. சமாதானத்தை தான் விரும்பினார்கள். ஒப்பந்தம் 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 எந்த அளவுக்கு ஒப்பந்தம் செய்தார்கள் யூதர்களிடத்திலே, நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். நாங்கள் உங்களை எதிரிகள் தாக்க வந்தால் நாங்கள் உங்களை பாதுகாப்போம், உங்களுக்கு சிரமம் என்றால் நாங்கள் பொருளாதார உதவி செய்வோம், உங்களிலே பசித்தவருக்கு உணவளிப்போம், பாதிக்கப்பட்டவருக்கு கை கொடுப்போம் என்று அவர்கள் ஒப்பந்தம் செய்தார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை நீங்கள் இப்படியே படித்துக் கொண்டே போங்கள். எப்போது யூதர்கள் இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் முறித்தார்களோ, மதீனாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான முஸ்லிம்களின் உடல் உயிர் பொருள், அங்குள்ள பிள்ளைகள், அங்குள்ள பெண்களின் உயிர்களுக்கு ஆபத்தானார்களோ, கவனியுங்கள், இந்த இரண்டு நிலை எப்போது வந்ததோ அப்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களோடு நாம் எப்போது ஒப்பந்தம் செய்த போதெல்லாம் நீங்கள் ஒப்பந்தத்தை மீறினீர்கள், ஏன், நபியை கொல்வதற்கே திட்டம் தீட்டினார்கள். அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து, நீங்கள் இந்த பூமியிலே வேறு எங்கு வேண்டுமானாலும் உங்களது உடலோடு பொருளோடு செல்வத்தோடு குடும்பத்தோடு சென்று விடுங்கள், இனி மதீனாவில் நீங்கள் வசிக்க முடியாது என்று அவர்களை நாடு கடத்தினார்கள். நாடு கடத்தும் போது கூட கண்ணியத்தோடு நாடு கடத்தினார்கள். நீங்கள் உங்களது செல்வங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம், உங்களது வாகனங்களில் என்னென்ன செல்வங்களை சுமக்க முடியுமோ எல்லாவற்றையும் சுமந்து எடுத்துச் செல்லுங்கள், உங்களுடைய பெண்கள் பிள்ளைகள் அடிமைகள். ஏன், எந்த அளவுக்கு தெரியுமா, அவுஸ் ஹஜ்ரஜ் குடும்பத்தார்களிலே அந்த காலத்திலே இவர்கள் தங்களது பிள்ளைகளை யகூதிகள் இடத்திலே வளர வைத்திருந்தார்கள். ஏனால் அவர்களிடத்திலே கல்வி இருந்தது, தொழில் இருந்தது என்பதற்காக. அப்படி இருந்தபோது இந்த மதீனாவாசிகள் அரபுகளிலே பலர் தங்களுடைய பிள்ளைகளை அங்கே வளருவதற்காக வைத்திருந்த போது அந்த பிள்ளைகள் அந்த யூதர்களோடு சேர்ந்து யூத மதத்தையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அரபுகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு சுதந்திரம் தந்தார்கள் என்றால், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வராமல் தங்களுடைய தாய் தந்தை மாறிவிட்டார்கள், ஆனால் அவர்கள் மாறவில்லை. அவர்கள் உங்களோடு வர விரும்பினால் அவர்களையும் அழைத்துச் செல்லுங்கள், அவர்கள் உங்களோடு வர விரும்பினால் நாங்கள் அவர்களை, தாய் முஸ்லீமாகிவிட்டால், தந்தை முஸ்லீமாகிவிட்டார், குடும்பத்தில் உள்ள எல்லோரும் முஸ்லீமாகிவிட்டார் என்று, எங்களது பிள்ளை என்று நாங்கள் அவரை தடுத்து வைத்துக் கொள்ள மாட்டோம் நிர்பந்தமாக, விரும்பினால் எங்களோடு வரட்டும், விரும்பினால் உங்களோடு செல்லட்டும் என்று இந்த அளவுக்கான சுதந்திரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தின் சரியான அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை ஆரம்பத்தில் அழுத்தமாக சொன்னேன். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வை மட்டுமே நமது வாலிபர்கள் புரிந்து கொண்டாலே இந்த தாயிஷ் ஐசைஸ் என்ற இந்த கூட்டத்தார்களுடைய ஒரு முட்டாள்தனமான மடத்தனமான அணுகுமுறையை மிக தெளிவான வழிகேடு என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்போது ஆயுதம் ஏந்தியும் நாங்கள் தாக்குவோம், ஆயுதம் ஏந்தியும் நாங்கள் உங்களை பின்புறத்திலிருந்து தாக்குவோம் என்று அந்த அதாவது யூதிகள் தயாரானார்களோ, ஆயுதத்தை ஏந்தி விட்டார்களோ, அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலும் அந்த ஆயுதம் தரித்த அந்த போர் வீரர்களாக இருந்த யூதர்களை மட்டும்தான் அந்த பனு குறைதா அஹ்ஸாப் யுத்தத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 5 பிறகு நடக்கக்கூடிய அந்த கஸ்வத்து பனி குறைதா என்ற போரிலே அவர்களுக்கு கொலை தன் மரண தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். இதை தவிர வேறு எங்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. எதிரிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. சூரா முஹம்மதை படித்து பாருங்கள். போர் நடக்கக்கூடிய அந்த தருணத்தில் மட்டும்தான், போர் நடக்கக்கூடிய அந்த தருணத்தில் மட்டும்தான் நீங்கள் எதிரிகளை கொல்ல வேண்டும். போர் முடிந்துவிட்டால் எதிரிகளை கைது செய்யுங்கள். போர் முடிந்துவிட்டால் எதிரிகளை கைது செய்யுங்கள். கைது செய்ததற்கு பிறகு என்ன செய்வது? போர் முடிந்துவிட்டால் எதிரிகளை கைது செய்யுங்கள். கைது செய்ததற்கு பிறகு என்ன செய்வது? ஒன்று, கண்ணியமான முறையில் அவர்கள் மீது உபகாரம் செய்து அவர்களை விடுதலை செய்து விடுங்கள். இல்லையா, நீங்கள் பிணைத்தொகை பெற்றுக் கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடுங்கள். பத்ரு போரிலே கைது செய்யப்பட்ட, கவனிக்கிறீங்களா இல்லையா, பத்ரு போரிலே கைது செய்யப்பட்ட அந்த கைதிகள் விஷயத்தில் மட்டும்தான் அல்லாஹு தஆலா அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று விரும்பினார். ஏன் அந்த பத்ரு போரிலே கைது செய்யப்பட்ட அந்த கொலைகார பாவிகள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 13 கால வாழ்க்கையிலே நபியையும் அந்த அப்பாவி முஸ்லிம்களையும் மூமினான பெண்களையும் இரவு பகலாக தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த, இம்சை செய்து கொண்டிருந்த, அவர்களில் பலரை கொன்றிருந்த, கொலை செய்வதற்கு கொலை குற்றத்திற்கு தண்டனை பெறக்கூடிய அந்த பாவிகளாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அடுத்து தப்பித்து சென்றால் அதே தவறைத்தான் அவர்கள் மீண்டும் செய்வார்கள். அவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த அரபு சமுதாயத்தையும் தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அஹ்ஸாப் போர் ஏன் நடக்கிறது? சீராவிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், ஏறக்குறைய 10,000 to 12,000 வரை ஒட்டுமொத்த அரபு மக்களை, 12,000 வீரர்களை அந்த காலத்தில் அழைத்து வருவதென்றால் கற்பனை செய்து பாருங்கள். மக்காவில் எத்தனை பேர் வசித்திருப்பார்கள்? அதிகப்படியாக 1,000 பேர் வசித்திருப்பார்களா? 1,000 பேரில் எத்தனை போர் வீரர்கள் இருந்திருப்பார்கள்? இப்படி குறைஷிகள் மட்டுமல்ல, முதர், ரிஃபார், கத்பான், ஹவாசின், சகீப் என்று இவ்வளவு ஆயிரக்கணக்கான வீரர்களை அழைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த மதீனாவையும் நீர்மூலமாக்கி விடலாம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று இஸ்லாமியர்களுடைய அந்த சந்ததிகளையே வேரோடு அறுத்து விடலாம் என்பதற்காக அபு சுஃபியானுடைய தலைமையிலே ஒன்று கூடியவர்கள் தான் அஹ்ஸாப். அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தினுடைய பெயரையே அஹ்ஸாப் என்று வைத்தான். ராணுவங்கள் எப்படிப்பட்ட ராணுவங்களாக இருந்திருப்பார்கள்! அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல் அஹ்ஸாப், ஹிஸ்புகள், பார்ட்டிகள், ராணுவங்கள் இஸ்லாமிற்கு எதிராக ஒன்று சேரிய அந்த படையினர் என்று அல்லாஹ் பெயரிடுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஆயுதத்தோடு, ஒரு மாத காலம் அல்ல, இன்னும் 6 மாதங்கள் போர் நீடித்திருந்தாலும் அதற்கான முழு தயாரிப்போடு அபூ சுஃபியான் வந்திருந்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய இராணுவங்களை மட்டும் அங்கே இறக்கி இருக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழுக்குள்ளிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டிருந்தால் ஒரு மாதம் அல்ல அந்த நீடித்த போர், 6 மாதங்கள் நீடித்திருந்தாலும் கூட அதற்கான முழு தயாரிப்போடு அபூ சுஃபியான் அங்கே இருந்தார். எப்படி இருக்கும், 12,000 பேருக்கு தேவையான உணவு, எவ்வளவு ஏற்பாடுகள், ஆயுதங்கள் தேவை, அவற்றோடு அங்கே வந்திருந்தார். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ 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 அல்லாஹ் வஹி இறக்கினான். முடிந்தது. அல்லாஹ்வுடைய துதரே, இவர்களுடைய கதை இன்றைய இரவோடு நீங்கள் உங்களது கூடாரங்களுக்குள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் வஹி இறக்க சஹாபாக்கள் இரவிலே கூடாரங்களுக்குள் சென்றார்கள். அல்லாஹு தஆலா காற்றை இறக்கினான். அஹ்சாப் அந்த சூராவை நீங்கள் படித்து பாருங்கள். அபூ சுஃபியான் பார்த்தார், இது சாதாரண காற்றல்ல, இது ஏவப்பட்ட காற்று. தொலைந்தோம் இன்று இரவு நாம் இங்கே இருந்தால், நீங்கள் வருகிறீர்களோ இல்லையோ நான் முதலிலே தப்பிக்கிறேன் என்று தனது ஒட்டகத்தோடு ஓட்டம் பிடித்தார். அதை பார்த்துவிட்டு எல்லோரும் ஓட்டம் பிடித்தார்கள். இங்கே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும், இதையும் நான் இங்கே கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். 1 மாத காலம் நீடித்த இந்த போரில் கூட, இங்கே கொஞ்சம் கவனியுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை கூப்பிட்டு, அவுஸ் கதிரஜை கூப்பிட்டு அங்கே ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். என்ன ஆலோசனை தெரியுமா? இவ்வளவு பெரிய கூட்டம், நாமும் இங்கே 4,000க்கும் குறைவாகத்தான் இருக்கிறோம். எனது ஒரு ஆலோசனை, குறைஷிகளை தவிர வந்திருக்கக்கூடிய மற்ற கத்துஃபான் முதற் போன்ற அந்த கபிலாக்களை அழைத்து அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ளலாம். பாருங்கள், எப்படி சமாதானம் செய்வது? ஒரு சில ஆண்டுகளுக்கு நமக்கு மத்தியிலே யுத்தம் வேண்டாம். அப்ப சமாதானத்திற்கு என்ன தருவீர்கள்? மதினாவில் விளையக்கூடிய பேரித்தம்பழங்களில் ஒரு பெரிய அளவை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம், நமக்கு மத்தியிலே போர் வேண்டாம் என்று அவர்களின் தலைவர்களை அழைத்து நான் பேசட்டுமா? அப்படி பேசி அவர்கள் போரிலிருந்து பின்வாங்கிவிட்டால், ஏனென்றால் அவர்கள் விருப்பத்தோடு போர் செய்ய வரவில்லை, அவர்கள் போர் செய்ய வந்தது அபூ சுஃபியானுடைய வலுக்கட்டாயத்தால், எனவே அவர்களிலிருந்து நாம் ஒப்பந்தம் செய்து நாம் சமாதானமாக விலகிக் கொண்டால் அடுத்து மிஞ்சுவது இந்த குறைஷிகள் தான், அவர்களை நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். இங்கே கவனியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோக்கம் என்னவாக இருந்தது? இவ்வளவு பெரிய படைக்கு மத்தியிலே தங்களால் எதிரிகளை சமாளிக்க முடியாது என்ற நிலை வரும்பொழுது, இங்கே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தவக்குல் மிகுந்தவர் நம்மிலே இருக்கிறார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வின் உதவிக்கு தகுதியானவர்கள் நம்மிலே இருக்கிறார்களா என்று அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும் இப்படியெல்லாம் இருந்தும் கூட எங்கே யுத்தம் என்பது ஒரு கொலை மைதானமாக, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படும் மைதானமாக மாறிவிடுமோ என்று பயந்தார்களோ அங்கே சமாதானத்தை விரும்பினார்கள். யாருக்காக? தங்களுடைய முஸ்லிம் மூமின்களுடைய உயிர் பொருள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்போது அவுஸ் ஹஜ்ரஜிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கிவிட்டது என்பதற்காக நீங்கள் இந்த சமாதானத்தை செய்தால் அதில் எங்களுக்கு மாற்று பேச்சே இல்லை. எங்களுடைய உயிர் மீது இறக்கப்பட்டு நீங்கள் இதை செய்தீர்கள், செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, பரவாயில்லை, எங்களுடைய உயிர், நாங்கள் காஃபிர்களாக இருக்கும் போது கூட எங்களுடைய மதினாவின் பேரித்தம்பழங்களை அந்நியர் சாப்பிட வேண்டும் என்றால் ஒன்று விலை கொடுத்து வாங்க வேண்டும், இல்லை என்றால் எங்களின் விருந்தாளியாக இருந்து சாப்பிட வேண்டும். நாங்கள் காஃபிர்களாக இருந்தபோது கூட எங்களின் மதினாவின் பேரித்தம்பழங்களை ஒருவர் சாப்பிட வேண்டும் என்றால் அவர் ஒன்று விலை கொடுத்து வாங்க வேண்டும், இல்லை எங்கள் விருந்தாளியாக இருந்து அன்பளிப்பாக அதை சாப்பிட வேண்டும். எனவே எங்களுக்காக நீங்கள் இறங்க வேண்டாம், நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் இந்த கூட்டத்திற்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. இங்கே நீங்கள் அடுத்து பாருங்கள், இப்படி நீண்ட வரலாறு, இப்படியாக அடுத்து ஹுதைபியா வரை நீங்கள் சென்று விடுங்கள். ஆயிரத்தி நானூறு நபித்தோழர்கள் ரசூலுல்லாவுடைய கரத்தின் மீது பையாட் செய்து தருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு முஸ்லிமும் கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை காபிர்களையும், அது ஒருவராக இருந்தாலும் சரி நூறு பேராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தலையை கொய்யக்கூடிய அந்த ஒரு வீரத்திலும் வேகத்திலும் இருந்தார்கள். ஆயிரத்தி நானூறு பேர் பையச் செய்து கொடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தின் மீது. சரி, இப்படிப்பட்ட உயிர் தியாகிகள் தயாராகிவிட்டார்கள் என்று உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது போர் தொடுத்தார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வரலாறு தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், படித்தவர்கள் சொல்லுங்கள், போர் தொடுத்தார்களா? பையத் வாங்கி வைத்துக் கொண்டார்கள், பையத் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என்று இந்த தோழர்கள் தயாரான உடனேயே அவர்கள் போரை பிரகடனப்படுத்தி மக்காவிற்குள் அவர்கள் வீரர்களாக நுழைந்து விடவில்லை, அமைதி காத்தார்கள். என்ன செய்ய போகிறார்கள் குறைஷிகள்? ஒரு தலைவர் பின் ஒரு தலைவராக, ஒரு தலைவர் பின் ஒரு தலைவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தையே விரும்புகிறார்கள், சொல்கிறார்கள் ஒவ்வொரு தலைவர் வரும்போது அல்லாஹ்வுக்காக சமாதானத்தை விரும்பி அவர்கள் எதை கேட்டாலும் சரி நான் விட்டுக் கொடுப்பேன் என்பதாக. அல்லாஹ்வுக்காக சமாதானத்தை விரும்பி, போர் நிறுத்தத்தை விரும்பி அவர்கள் எதை கேட்டாலும் நான் அவர்களுக்காக விட்டுக் கொடுப்பேன். உமர் போன்ற பெரிய பெரிய தோழர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுமையாக இருந்தது இந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்திற்கு அழைத்தார்கள். பல நிர்பந்தமான ஒப்பந்தங்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக ஏற்றுக்கொண்டார்கள். உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சமாதானம்தான் சமுதாயங்களுக்கு மத்தியிலே நிலவ வேண்டும், அதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், நபியே இத்த காலத்தில் கூட சமாதானத்திற்கு என்று அவர்கள் இறங்கிவிட்டால் நீங்களும் சமாதானத்திற்கு இறங்கிவிடுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள், அவர்கள் மோசடி செய்வார்கள் என்று பயந்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்களுடைய பத்து ஆண்டு கால மதீனா வாழ்க்கையை முடித்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்களே, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை விட்டு விட்டு செல்கிறார்கள்? எந்த சமுதாயம் அரபு உலகத்திலேயே ஒரு மெஜாரிட்டியாக மாறியிருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுடைய தீனிலே முழுமையாக நுழைந்து விட்டார்கள், அவர்களிலே ஒவ்வொருவருமே ஒரு முஜாஹிதாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் ஈராக்கின் மீது, ஈரானின் மீது, சிரியாவின் மீது, அன்றைய ரோமுக்கு கீழிருந்த அந்த சிரியாவின் மீது தங்களது படைகளை அனுப்பினார்களே, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே இஸ்லாமிற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக போரை தொடங்கி வைத்தவர்கள், மூத்தா போர் ஏன் நடந்தது படித்து பாருங்கள். ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ரோம வீரர்கள் மதீனாவை அழிப்பதற்காக கிளம்பிவிட்டார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்குத்தான் அந்த மூவாயிரம் வீரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே ரோம் தேசத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்ய வேண்டும், அவர்களை விட்டால் நம்மை அழித்து விடுவார்கள் என்பதற்காக சிரியாவுக்கு தங்களுடைய படைகளை திருப்பினார்கள். அந்த படைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால் அனுப்பப்பட்டது. பிறகு மஜூசிகள், ஈரானிகள், இவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக எப்போதுமே களங்கம் செய்து கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய காபாவையே இடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்கள் இவர்களில் ஒருவர் தான் அபரஹா. இவர்களுக்கு நாம் வாய்ப்பை விட்டுவிட்டால் அரபு உலகத்தை இஸ்லாமிய சமூகத்தை அழித்து விடுவார்கள் என்பதற்காக அவர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயம் பாரசீக மஜூசிகளின் ஆட்சியினால் மிகப்பெரிய அநியாயங்களுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகி இருந்தார்கள். அந்த மக்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக உமர் அல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானுக்கு ஈராக்கிற்கு தங்களுடைய படைகளை அனுப்புகிறார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்கள் கிலாபத்தை கையிலே எடுக்கிறார்கள். இங்கே இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அடுத்து கிலாபத் என்பதற்குள் நாம் செல்ல வேண்டும். நுபுவத்தை பார்த்தோம், கிலாபத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்கிறது, 6328வது ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே, ஏறக்குறைய அரபியிலேயே இரண்டு பக்கங்கள் நிரப்பமான ஹதீஸ். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அது. கண்டிப்பாக இன்றைய வாலிபர்கள் அதை படித்து பார்க்க வேண்டும், மிக முக்கியமான ஒன்று. 6328வது எண், கிலாபத் என்பது எப்படி உருவாகும், கிலாபத் என்றால் என்ன, எதற்கு கிலாபத் என்று சொல்லப்படும், யாரை கலீஃபா என்று சொல்லப்படும், அந்த ஹதீஸை நீங்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த விரிவான அந்த கூற்றை நீங்கள் படித்தால் புரிய வரும். சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இறுதி காலத்தில் அவர்கள் செய்த கடைசி ஹஜ் அதுதான். அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது மினாவிலே பல கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம், உமர் இறந்துவிட்டால் நாங்கள் இவருக்கு பையச் செய்து கொடுப்போம், இவரை கலீஃபாவாக்குவோம் என்பதாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஆசை கொண்ட அரபு உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி காலத்திலோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகோ இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சிலர் பேசிக் கொண்டார்கள். நான் சொல்வது புரிகிறதா? ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்காக அவர்கள் சண்டையிட்டதில்லை. ஆட்சி அதிகாரத்திற்காக அவர்கள் சண்டையிட்டதில்லை. யாராவது அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டையிட்டார்கள் என்று உங்களுக்கு சொன்னால் அவர்கள் பொய்யான வரலாறை சொல்கிறார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு இந்த இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த யுத்தத்தை சில நவீன குதர்க்கவாதிகள் திரித்து ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டையிட்டதாக வாலிபர்களாகிய உங்களில் சிலரை மூளை செலவை செய்யலாம் சஹாபாக்களின் மீது தப்பெண்ணம் உண்டாக்குவதற்காக. அது மிகப்பெரிய பொய்யான பழியான குற்றச்சாட்டு என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் ஏன் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை நிகழ்ந்தது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் கூறுவோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜிலே இப்படி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த செய்தி சஹாபாக்களின் மூலமாக யாருக்கு வருகிறது? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்களுடைய கூடாரத்தில் அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது இந்த செய்தி வருகிறது. இதெல்லாம் அந்த புகாரியுடைய அறிவிப்பிலே நீங்கள் படிக்கலாம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியான கோபம் வந்துவிட்டது. சொல்லவா வேண்டும்? உடனடியாக ஒரு பெரிய பிரசங்கத்தை நிகழ்த்த வேண்டும், மக்களை ஒன்று கூட்டுங்கள் என்பதாக அவர்கள் ஆயத்தமானார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தார். உமரே வேண்டாம், உடனடியாக நீங்கள் இங்கே பிரச்சாரம் செய்யாதீர்கள். கவனியுங்கள் அன்பானவர்களே, ஹஜ்ஜிலே மினாவிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் அரபு உலக மக்கள். சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள், உமரே இங்கே வந்திருப்பவர்களில் பலர் பாமரர்கள், பொதுமக்கள், இப்போதுதான் மார்க்கத்திற்கு வந்தவர்கள், இஸ்லாமிய வரலாற்றின் பின்னணியே தெரியாதவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு விடலாம் இவர்கள், நீங்கள் ஒன்றை பேச, இதெல்லாம் அதில் இருக்கிறது, நீங்கள் படித்து பார்க்கலாம். நீங்கள் ஒன்றை பேச அதை தவறாக புரிந்து கொள்ளலாம். அரபு மக்கள், உமர் யார்? அரபு. அரபின், அரபு மொழியின் சங்க காலம் என்று சொல்லலாம் அந்த காலத்தை. ஒவ்வொருவரும் குழந்தைகளே கவிபாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கவிஞர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அரபி மொழியின் பாண்டித்துவம் நிறைந்த அந்த காலம். உமரே, நீங்கள் பேசக்கூடிய பேச்சை தவறாக புரிந்து கொள்வார்கள், அதற்குரிய சரியான அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனவே நீங்கள் இந்த உரையை நிகழ்த்தாதீர்கள். இங்கே எங்கே நிகழ்த்த வேண்டும் என்று ரஹ்மான், நீங்கள் மதீனாவுக்கு வாங்கள். நாம் ஹஜ் கடமைக்காக வந்தோம், ஹஜ்ஜை முடிப்போம், மதீனாவிற்கு திரும்புவோம். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹாஜிர்கள் இருக்கிறார்கள், அன்சாரிகள் இருக்கிறார்கள், பத்ரிகள் உஹதிகள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை கற்ற நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே உங்களது பிரச்சாரத்தை சொல்லுங்கள், ஹுதுபாவை சொல்லுங்கள். அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ சரியாக புரிந்து கொள்வார்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். யாருக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுவது? அரசாங்கத்தை பற்றி யாருக்கு மத்தியிலே பேசுவது? யாருக்கு தன்னுடைய ஒரு சிறிய குடும்பத்தை கூட நிர்வாகம் செய்வதற்கு திறமை இல்லாத வாலிபர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசுவதா? எந்த பக்குவமும் தர்பியாவும் கொடுக்கப்படாத, எந்த பக்குவமும் தர்பியாவும் கொடுக்கப்படாத இஸ்லாமிய வரலாற்றின், இஸ்லாமிய கல்வியின் எந்த ஆழமும் இல்லாத, வெறும் ஆயுதத்தை தூக்கக்கூடிய திறமை மட்டும் இருந்தால் போதும் அவர்கள் மஜ்லிஸு ஷூராவாக ஆகிவிடுவார்களா? நான் சொல்கிற வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில சில விஷயங்களை அங்கங்கே உங்களுக்கு விட்டு வைத்து செல்கிறேன், பின்னால் சொல்லும் பொழுது அவற்றோடு சேர்த்து நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக. எப்படி ஆயுதம் தூக்குவதற்கு மட்டும் திறமை இருந்தால் போதும் அவர்கள் ஷூராவிலே இடம்பெற்று விடலாமா? அதற்கான தகுதியாகி விடுமா? முஆது பின் ஜபலை யமனுடைய கவர்னராக அனுப்பினார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதை பற்றி இந்த உம்மத்திலே ஹலால் ஹராமை தெரிந்தவர் என்று. ஹலால் ஹராமை தெரிந்தவர் என்று சொன்னார்கள். அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுடைய கவர்னராக அனுப்பினார்கள் என்றால் குர்ஆனை கற்றுத் தெரிந்த நபியின் தோழராக இருந்தார்கள். உசாமா இப்னு ஸைதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய படைக்கு தளபதியாக ஆக்கினார்கள் என்றால் குழந்தையிலிருந்து ரசூலுல்லாஹிவின் மடியிலே வளர்ந்து, குழந்தை பருவத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மடியிலே வளர்ந்து வஹியினால் உருவாக்கப்பட்ட, நபித்துவத்தின் ஞானத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு வாலிபர். இவரை போன்று உங்களுடைய காலத்து வாலிபர்களை நீங்கள் சமமாக்கிவிட முடியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட ஓத தெரியாதவர்கள், அது இறக்கப்பட்ட வரலாற்றை கூட அறியாதவர்கள், ரசூலுல்லாஹுடைய சீராவை தெரியாதவர்கள், குர்ஆனின் வசனங்களை புரியாதவர்கள், அவர்களுக்கு தெரிவதெல்லாம் என்ன? யா யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுல் கிதால் வஹுவ குர்ஹுல்லக்கும், மூமின்களே உங்கள் மீது போர் கடமையாகிவிட்டது, அது உங்களுக்கு சிரமம் தான், ஆனால் நீங்கள் போர் செய்ய வேண்டும். இந்த வசனம் எப்போது இறக்கப்பட்டது? பிரச்சாரம் செய்வார்கள், நீங்கள் போருக்கு தயாராக வேண்டும். ஏன் தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுல் கித்தால், போர் உங்கள் மீது விதிக்கப்பட்டது. தொழுகையுடைய வசனத்தை பாருங்கள், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகிறீங்களா இல்லையா? யா அய்யுஹல் லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், மூமின்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, நோன்பு வைக்கிறீங்களா இல்லையா? அப்ப ஜிஹாத் மட்டும் செய்யலையே, நீங்கெல்லாம் காஃபிர்கள். எப்படி வாலிபர்கள் எப்படி மயக்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தொழுகை கடமையாக்கப்பட்டதுதான், சரியா இல்லையா? அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது என்பதை நம்ப வேண்டும், அது ஃபர்ழ் இல்லையா? ஆனால் அந்த தொழுகையை எப்போது எப்படி தொழ வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள். இப்ப உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் சுபு தொழுவ போறேங்கிறார், கேட்டா சுபு தொழுவ பரந்தா இல்லையான்னு என்று கேட்கிறார். நீங்க அவருக்கு என்ன பட்டம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. என்ன தம்பி, இப்ப ஒருத்தர் வாங்க சொல்லி தொழுவு போறாரு, என்னப்பா தம்பி அதான் சொல்லி தொழுவு போறியா, ஹையால சலா ஹையால ஃபலா அஸ்ஸலாத்து கைரும் மின நௌமுங்கிறாரு. என்னப்பா தம்பி அஸ்ஸலாத்து கைரும் மின நௌமுன்னு சொல்றியே, நான் அழிவுச்சா சுபு தொழுவு போறேன். சுபுகா? ஆமா. சுபு தொழுவு ஃபர்லா இல்லையா? ஆமா ஃபர்லுதா. அப்ப தொழுவு போறேங்கிறாரு. என்ன சொல்லுவீங்க நீங்க அவருக்கு? எப்பா சுபு தொழுவு ஃபர்லுதாப்பா நானும் நம்புறேன்ப்பா, ஆனா அதுக்கு எல்லாம் நேரத்தை கடமையாக்கி இருக்கிறானா இல்லையா? சுபுகு சாதிக்கு வந்தாதான் சுபுகு தொழுகிறது பரவு இல்லையா? அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ சுபுகு தொழுதா கூட சுபுகு தொழுக பாத்தி இல்லையா? அதுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ சுபுகு தொழுகைய முடிச்சா கூட அந்த தொழுகை என்ன? அதுல நீ சூரத்துல் பக்கராவையே முழுசா ஓதி இருந்தாலும் சரி, ஒரு ரக்காத்துல இன்னொரு ரக்காத்துல சூர ஆல் இம்ரான முழுசா முடிச்சிருந்தாலும் சரி, அந்த தொழுக பாத்தி இல்லையா? ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, நோன்பு வைக்கட்டும், நீங்க கேக்குறீங்க என்ன நோன்பு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நான் ரமதான் நோன்பு வச்சிருக்கேன், ஃபரதான நோன்பு வச்சிருக்கேங்கிறாரு. மாசம் இப்ப முஹர்ரம் நடக்குது, முடிய போகுது முஹர்ரம். முஹர்ரம் மாசத்துல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, ரமதான் நோன்பு ஃபரதா இல்லையா? ரமதான் நோன்பு ஃபரதா, அந்த நோன்பு தான் போய் வச்சிருக்கேன். இது மாசம், இது என்னப்பா, இது இது என்ன, இது மாசம், இது முஹர்ரம் மாசப்பா, இதுல போய் ரமதான் மாசத்து நோன்பு வைக்க போறேங்கிறியப்பா. இஸ்லாமிலே ஐந்து அடிப்படை கடமைகளும் இருக்கின்றன. இது போன்ற ஆயிரக்கணக்கான கடமைகள் இருக்கின்றன. ஜிஹாத் மட்டுமல்ல, அவற்றுக்குரிய நிபந்தனைகள் இருக்கின்றன, நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தை யார் முடிவு செய்வது? துப்பாக்கி தூக்க தெரிஞ்ச நாலு பேர் முடிவு செஞ்சுட்டா போதுமா? கத்தி ஏந்து தெரிஞ்ச நாலு பேர் முடிவு செஞ்சுட்டா போதுமா? அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. இந்த முட்டாள்தனத்தால் தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் இன்று தலைகுனிய வேண்டிய அல்லது அவப்பெயருக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப உமர் ரலி அல்லாஹு அன்ஹு திரும்ப போறாங்க, திரும்ப போறாங்கன்னா பேச்சுக்கு போறாங்க, நம்ப போறோம் அவங்க பேச்சுக்கு. அவங்க சொல்றாங்க மதீனாக்கு வந்துடுறாங்க, புரியுதா? வந்த உடனேயே முதல் ஜும்மா ஹுத்பா செய்தி பரவி விடுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு முக்கியமான ஹுத்பா கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. மூத்த சஹாபாக்கள் அஷ்ரத்துல் முபஷ்ஷரால இருந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஹயாத்தா எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் மிம்பருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டார், அறிவிக்கிறாங்க அவங்களும். சரியா இல்லையா? இது அறிவிக்கிறவங்களே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன உட்காந்துக்கிட்டாங்க, பேசிக்கிறாங்க சஹாபாக்களே, அவங்க சின்னவங்கல்ல, பெரிய பெரிய மூத்தவங்க இருந்தாங்கல்ல, இன்னைக்கு உமர் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஹஜ்ஜுக்கு வராதவங்களுக்கு தெரியல என்ன முக்கியமான விஷயம். அவர் எப்போதும் புதுசா எதுவும் பேச மாட்டாங்களே, நம்மள மாதிரி எல்லாம் ஜும்மா கிடையாதுங்க அங்கெல்லாம். நம்ம ஜும்மால எப்படி தெரியுமா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன தலைப்பு வருதோ அதான் ஜும்மா ஆடுறா. அவர் தான் இமாமு, சூப்பர் இமாமு, என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா, என்ன பேச்சு, எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்கிறாரு. எப்படி எல்லாத்துக்கும் கவுண்டர், அப்படி கரண்ட் சர்ச்சையை பத்தி பேசணும் ஜும்மால கார சாரமா. வந்திருக்கவன்லாம் மூளை குழம்பி அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரே பத்திரிக்கை ஞாபகம் தான் வரும். என்ன ஞாபகம் வரும்? அவர் படிச்சுட்டு வந்து சொன்ன பல பத்திரிக்கை ஞாபகம் தான் வரும். என்ன அல்லாஹ் அக்பர்னு ஜும்மால தக்பீர் கட்டுன்னு அல்லாஹுடைய பயம் வரணும் இல்லையா? அதனாலதான் ரசூல் சுல்லா அலிஸ்வன் ஜும்மால காலமெல்லாம் சபி ஹிஸ்மவும் ஹல்லத்தாக்காவும் ஓதுனாங்க. ஏன் வேற சூரா தெரியாது ரசூல் சுல்லா அலிஸ்வன்? ரசூல் சல்லா அலி செல்லம் ஜும்மா பயான், அது நான் உங்களுக்கு அர்த்தமாக சொல்லிக்கிறேன். நிறைய பயான் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அழகான பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி நான் சும்மா என்ன வச்சுக்கங்க, சேர்த்துக்கங்க, பரவாயில்ல, கொஞ்சம் பின்னாடி வாழ்ல சேர்த்துக்கங்க. எதுக்கு சொல்ல வந்த, என்னமோ சொல்ல வந்த, ரசூல் சல்லா அலி செல்லம் மதீனால 10 வருஷம் போருக்கு போன அந்த இடங்களை தவிர மற்ற நேரங்கள்ல குத்துபா நிகழ்த்திருக்காங்களா இல்லையா? எங்கேயாவது போருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த போரை பத்தி விமர்சனத்தை ஹுத்பால பேசிருக்காங்க ஒரு ஹதீஸ் காட்டுங்க. எங்கேயாவது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா ஹுத்பால சுத்தி இருந்த யூதர்கள் மஜூசிகள் அந்த மக்கள் இந்த மக்கள் செய்யக்கூடிய சதித்திட்டங்களை பத்தி, அந்த பிரச்சனையை பத்தி, இந்த பிரச்சனையை பத்தி ஜும்மா குத்துபால பிரசங்கத்துல சொல்லியிருக்காங்கன்னு எந்த ஹதீஸ் கிதாப்ல இருந்தாவது எங்கேயாவது ஒரு பலவீனமான அறிவிப்பையாவது கொண்டு வாங்கப்பா. நாளையில இருந்து நானும் முடிவு பண்ணிடுறேன், எல்லா பத்திரிகையும் மனப்பாடம் பண்ணி நான் பயன் பண்றேன். என்ன மார்க்க இல்ம படித்திருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளை படித்திருக்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன முஹத்திசிட்டியாவது அல்லது ஹதீஸ் படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசிரியர்கிட்டாவது போய் கேளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால 10 வருஷம் ஜும்மால அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள், மறுமைக்காக தயாராகுங்கள், அமல்களை சரியாக செய்யுங்கள், அல்லாவின் சட்டங்களை பாழாக்காதீர்கள், இதை தாங்க மனப்பாடமா ஒப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பெரும்பாலும் சூரா காஃப ஓதிடுவாங்க, தக்பீர் ஓதுவாங்க, ஆகிரத்து சம்பந்தப்பட்ட வசனங்களை மாறி மாறி ஓதுவாங்க. ஜும்மா குத்பா முடிஞ்சுங்க. இன்றைக்கு முஸ்லிம் வாலிபர்கள் எங்கிருந்தெல்லாம் திசை திருப்பப்படுகிறார்கள் பாருங்கள். இதுக்கெல்லாம் அடிப்படை இல்ம் இல்லாத காரணம். சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி, ஏன்னா இந்த விஷயத்தை விளக்கணும் மக்களுக்கு, தப்பா பேசிக்கிறாங்க, இங்கதான் நம்ம விளங்க போறோம், உள்ளார கொஞ்சம் கொஞ்சமா போறோம். என்ன சொன்னாங்க மினால இருக்கும் பொழுது உமருக்கு செய்தி? உமர் மூத்தாயிட்டா, நாங்க அவருக்கு பைய செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அங்கங்க ரெண்டு கூட்டம் உட்காந்துக்கிட்டு, மூணு கூட்டம் உட்காந்துக்கிட்டு பேர சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு அவங்க என்ன திரும்ப ஆதாரம் எடுத்தாங்க? முட்டாள்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பதற்கு. ஒருத்தர் தொழுக மாட்டேன்டாரா, ஏன் யார் தொழுக மாட்டேன், குரான படிச்சேன், அதனால தொழுகிறது இல்லைன்னா. இது அந்த காலத்தில் உலமாக்கள் சொல்லுவாங்க, உண்மையா எங்கேயாவது நடந்திருக்கும். ஏன்பா அல்லாஹ் குரான்ல வந்து தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓதிறேன். ஆயத்தங்க அதோட செஞ்சு முடிச்சுட்டா, தொழுகையாளிகளுக்கு நாசம் அப்படின்றது. எப்படி அதை மட்டும் தூக்கிட்டு ஓடுனா இப்படிதான் வரும். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹூன். வக்தை பேணாமல் இஷ்டத்துக்கு தொழுகிறாங்கல்ல, அசர் தொழுவார் எப்ப கடைசி மகரிப் வரும்போது, அந்த தொழுகையாளிகளை அல்லாஹ் சொல்றான் இல்லையா? புரியுதா இல்லையா? புரியல, இப்ப புரிஞ்சா இல்லையா? இப்ப இப்படி மார்க்க ஆதாரங்களில் ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடுனா நிலைமை இப்படித்தான் வரும். ஒரு இடத்துல பள்ளிவாசல்ல பயன் நடந்துகிட்டு இருந்துச்சு, தொழுகையை பத்தி இமாம் சாப் பயன் பண்ணார். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கேயும் நடந்திருக்கு, கண்டிப்பா நடக்காமலாம் சொல்ல மாட்டாங்க. சப்புக்கு நின்னவுடனே, அந்த காலத்துல இந்த மாதிரி டிரெஸ் இல்லாம அதிகமா இருந்துச்சு, ஒரு வேஷ்டி ஒரு துண்டு இருந்தாலே பெரிய விஷயம். என்ன ஒருத்தர் என்ன செஞ்சாரா, சப்புக்கு நின்ன உடனே டபால் வேஷ்டியை கழட்டி தலப்பா கட்டினாராம். எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்களும் அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எப்படி இருக்கும் என்ன பார்த்து கற்பனைக்கே கொண்டு வர முடியாது. பாவம், அந்த காலத்துல விவசாயியா இருந்திருப்பாங்க, ஏன்னா இந்த காலத்தில் உள்ள வசதியாவது இருந்திருக்குமா? என்னப்பா பிரச்சனை, அவருக்கு பெரிய டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன டென்ஷன் ஆயிட்டாரு? என்னப்பா இமாம் தானப்பா பயன் பண்ணாரு, தலப்பா கட்டிட்டு தொழுகிறது சுன்னத்து முஸ்தஹப்னு சொல்லிட்டு தொழுகையுடைய பாடம். அந்த காலத்துல ஃபிக்ஹ் மதுஹபுல தலப்பா கட்டி தொழுகிறது கூடுதல் சிறப்புன்னு எழுதியிருக்காங்க, அதனால தானப்பா தலப்பா கட்டணும் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அவரத்தை மறைக்கிறது ஃபர்ஸ்னு பாடம் நினைச்சு அதுக்கு வரல அவரு. எப்படி அங்க பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஃபர்ஸ்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க, வாஜிப சொல்லிட்டாங்க, அடுத்து முஸ்தஹப சொல்லும் பொழுது உள்ளார வந்திருக்கிறார். அதுல என்ன பயன் பண்ணிட்டு இருந்தார்? கடைசியா இமாம் முடிக்கும் பொழுது தலப்பா கட்டிக்கிட்டா தொழுகைக்கு ரொம்ப உக்காரு அப்படின்னு சொன்னார்ல, புடிச்சுக்கிட்டாரு, முடிஞ்சு போச்சுக்காரு. அந்த கதை தான் இன்னைக்கு நடக்கிற கதை. எப்படி புரியுதா இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா பாதுகாப்பானா, இந்த மாதிரி தவறா புரியுதல் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட ஒரு சமூகம் நடந்துச்சு, அது பின்னாடி சொல்றேன். நான் இப்படி ஒண்ணுனா போயிட்டோம்னா எங்கேயாவது போயிட்டு இருப்போம். புகாரியில் அந்த சம்பவம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி பயன் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பிரச்சனை? சரி, விஷயத்துக்கு வரேன். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் அவர்கிட்ட பைய பண்ணுவோம், இவர்கிட்ட பைய பண்ணுவோம்னு சொன்னாங்கல்ல. அவங்க என்ன ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஆமா ரசூலுல்லா வஃபாத் ஆனதுக்கு பிறகு முதல்ல உமர் தானே அபூபக்கருக்கு பைய செஞ்சு கொடுத்தாரு, ஒரு ஆள் தானே பைய செஞ்சு கொடுத்தாரு, எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஆலோசனை பண்ணி முடிவு செஞ்சதுக்கு பிறகு அபூபக்கர் தேர்ந்தெடுத்தாங்க. புரியுங்களா? சைத்தான் எப்படி விளையாடுறான் பாருங்க, எப்படி ஸ்க்ரூ பண்றான் பாருங்க. புரியுதா உங்களுக்கு இல்லையா? என்ன கேட்டா பேசிக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து மதினாவில் மக்களை எல்லாம் ஒரு மைதானத்தில், ஒரு ஈத்கா மைதானத்தில் ஒன்று சேர்த்து, இப்ப ரசூலுல்லா வஃபாத் ஆயிட்டாங்க, நம்ம கலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கலாம், நீங்க அபிப்பிராயம் சொல்லுங்க, நீங்க அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டதுக்கு பிறகு எல்லாரும் பெரும்பாலான மக்கள் அபூபக்கர்னு சொல்லி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக்குனாங்களா, அல்லது அந்த மஜ்லிஸ்ல போகும் பொழுது பின்னாடி அதையும் நீங்க இன்ஷா படிங்க நேரம். நான் இப்ப எல்லாத்தையும் நான் அந்த இதுல உள்ளதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு நான் எங்கேயாச்சும் பின்னாடி போயிட்டே இருப்பேன். அப்ப அந்த பிரச்சனைக்கு வந்தவுடனே அபூபக்கர் உமர் பேசுறாங்க, அங்க அன்சாரிகள் பேசுறாங்க, கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கடைசியில் அபூபக்கர் எல்லாம் அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கலீஃபாவா இருக்கக்கூடிய ஒரு குறைஷி வம்சத்தை சேர்ந்தவரா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி, அபூபைதா இருக்காரு உமர் இருக்காரு, ரொம்ப சிறந்தவங்க, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தங்களுக்கு பைய செஞ்சு கொடுங்கன்னு அபூபக்கர் சொல்றாரு ரழியல்லாஹு அன்ஹு. டபால்னு பாஞ்சிட்டார் உமர், ஆஹா என்னடா இது, அம்மு நம்மளை பார்த்து திரும்புதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உமர் என்ன செஞ்சாங்க, வரும்பொழுது அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் பேசுறாங்க, உமர் அது எல்லாம் வேணும் வாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அன்சாரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களா போவோம், போகும்போது பல செய்திகள். அப்ப உமர் அது எல்லாம் அந்த அன்சாரிகளுக்கு மார்க்கத்தை புரிய வைக்கணும், விஷயத்தை விளக்கமா எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பயான் அப்படியே மனசுல அப்படியே திட்டம் போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அழகா இதை சொல்லணும், இதை சொல்லணும், இதை சொல்லணும், இதை சொல்லணும்னு வந்தோடனே உமர் அது எல்லாம் எப்போதுமே முந்த மாட்டாங்க, இப்ப முந்த ஆரம்பிக்கிறாங்க. முந்தோன்னு அபூபக்கர் சொன்னாங்க, உமரே கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு உடனே கட்டுப்பட்டுறாங்க. இதாங்க மரியாதைங்கிறது, உடனே கட்டுப்பட்டுறாங்க. அபூபக்கர் பேசுறாங்க ரழியல்லாஹு அன்ஹு அர்லாஹு அன்ஹு, உமர் சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னென்ன கருத்துக்களை மனதில் சிந்தித்தேனோ அதெல்லாம் இதுல இருக்கு, என்னென்ன கருத்துக்களை மனதில் சிந்தித்தேனோ அவை அனைத்தையும் என்னை விட அழகாக அபூபக்கர் சொல்லி முடித்தார் ரழியல்லாஹு அன்ஹு. ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதுதான் எனக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் என்ன வார்த்தை சொன்னாரு, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க, உமர் அபூபைதா, இவங்களுக்கு இவங்கல யாராவது ஒருத்தங்களுக்கு பைய செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்களே, இதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மாடி சொல்றாங்க, அம்மாடி அபூபக்கர் இருக்கக்கூடிய ஒரு உம்மத்திலே நான் பொறுப்பேற்பதா, இதை தவிர என்னென்ன ஆபத்துகளை வேண்டுமானாலும் இந்த உமரால தாங்கி இருக்க முடியும், அதை மட்டும் என்னால தாங்கி இருக்கவே முடியாது அப்படின்னு அவ்வளவு அழுது சொல்றாங்க. பார்த்த உடனே உமர் ரலி அல்லாஹு அன்ஹு, எப்போதுமே இந்த ரெண்டு பேரும் யாருங்க, இந்த ரெண்டு பேரும் யாருங்க, வஸீரா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டு வஸீர், ஜிப்ரீல் மீகாயில். மனிதர்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டு வஸீர் யாரு, அபூபக்கர் உமர். இந்த ரெண்டு பேர் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்ததில்லை. இந்த ரெண்டு பேர் மஜ்லிஸில் இல்லைனாலும் கூட, தான் பேசக்கூடிய செய்தி அவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட, நானும் அபூபக்கரும் இந்த முடிவில் தான் இருக்கிறோம் என்று சொல்வாங்க. நானும் அபூபக்கரும் உமரும் இந்த முடிவில் தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். தன்னிலிருந்து இந்த இரண்டு தோழர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்ததே இல்லை. அப்ப அந்த உமர் சொல்றாரு, நீங்கள் தான் தகுதியானவர்கள், கையை நீட்டுக்கன்னு புடிச்சு புடிங்கிட்டு அல்லாவுக்காக உங்களுக்கு அல்லாவுடைய வேதத்தின் மீதும் நபியின் சுன்னாவின் மீதும் பைய செஞ்சு கொடுக்கிறேன். நாங்கள் அடுத்த டக்கு டக்குன்னு முஹாஜிர்கள் இருந்த அன்சாரிகள் சாது பின் உபாதாவை தவிர அவர் அப்புறம் பைய செஞ்சு கொடுத்துறாரு. அத்தனை பத்ரி உஹதி சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்களோ எல்லாம் பைய செஞ்சு கொடுத்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதான் நடந்துச்சு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, திரும்பாங்க போங்க, அபூபக்கருடைய பையத்தை எப்படி நடந்துச்சு, உமர் சொன்னாரு அவர் கலீஃபாவாயிட்டாரு, அந்த மாதிரி நாங்க சொன்னா ஏன் இவர் கலீஃபாவாக்க கூடாது, நாங்க சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்கள் அபூபக்கருடைய கிலாபத்தை இப்படி திடீரென்ற ஒரு கிலாபத்தாக நீங்கள் விளங்கிக் கொள்ளாதீர்கள்,
அவரை விட இந்த உம்மத்தில் அந்த இடத்திற்கு அந்த தகுதிக்கு யார் உரியவராக இருந்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா இல்லையா? அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை எழுதிட்டு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்து விளக்கம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? இங்க பாருங்க, அபூபக்கரை உமர் அவர்கள் கலீஃபாவாக ஆக்கினார்கள். சரியா? ஆக்கினதுக்கு பிறகு இத மற்ற சஹாபாக்கள் ஏற்றிருக்கவில்லை என்றால் அபூபக்கர் கலீஃபாவாக ஆயிருக்க முடியாது, அடுத்த ஒரு மசூரா நடந்திருக்கும். புரியுதா இல்லையா? அடுத்து என்ன நடந்திருக்கும்? அடுத்த ஒரு மஷ்வரா நடந்திருக்கும். மாறாக முன்மொழியப்பட்டது உமரின் மூலமாக இருந்தாலும் அடுத்து முஹாஜிர்கள் அன்சாரிகளில் உள்ள மூத்த பெரிய சஹாபாக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் மதீனாவுடைய அந்த அன்சாரி கபீலாவுடைய தலைவர்களே சஅத் இப்னு உபாதா ஏற்றிருக்கவில்லை என்றாலும் கூட அவர் பிரிந்து சென்றதை அங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பிறகு அவர் வந்துட்டார். புரியுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் யாரையெல்லாம் போருக்கு தளபதிகளாக ஆக்கினார்களோ, போர் போனுச்சுங்களா இல்லையா, படைகள் அனுப்பினாங்களா இல்லையா, பத்ரிகள் உஹதிகள் இருந்தார்களா இல்லையா, இவர்கள் எல்லாருமே யாரை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? புரியல நான் சொல்றது உங்களுக்கு. உமர் முன்மொழிந்ததால் மட்டுமே அவர் கலீஃபத்துல் முஸ்லிமீனாக மாறிவிடவில்லை. மதீனாவில் இருந்த அத்தனை முஸ்லிம்களும் நபியினுடைய தோழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். புரியுதுங்களா இல்லையா? அந்த சமயத்தில் பையத்தில் இல்லாதவர்களும் வந்து பையத் செய்து கொடுத்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல உட்கார்றாங்க, எல்லாரும் வந்து பையத் செஞ்சு கொடுத்தாங்க. புரியுதா இல்லையா? இப்படித்தான் அபூபக்கருடைய பையத்து நடந்ததே தவிர யாரும் இந்த நிகழ்வை தவறாக எடுத்துக்கொண்டு அவரவர் விரும்பியவரை கலீஃபாவாக ஆக்கிவிடலாம் என்று எண்ணிவிட வேண்டாம், முடிவு செய்து விட வேண்டாம் அப்படின்னு அந்த ஜும்மால சொல்லிவிட்டு அடுத்து எப்போதும் போல மறுமையை பத்தி ஆகிரத்தை பத்தி பேசுறாங்க.